அப்ப இந்த ஹதீஸுகள்ல இருந்து நம்ம தெளிவா நம்ம விளங்கிக் கொள்கிறோம், ஒரு பெண்ணை, ஒரு பெண் எப்படிப்பட்ட ஒரு நிலை உள்ளவளாக இருக்க வேண்டும் தன் விஷயத்துல. மக்கள் பேசுறத பத்தி நீங்க பயப்படாதீங்க, எடுத்துக்காதீங்க, என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களே, எனக்கு இப்படி பேர் வந்துருச்சு, அப்படி வந்துருச்சுன்னு சொல்லி நீங்க அதை பொருட்படுத்தாதீர்கள். நீங்கள் எதை கவனியுங்கள், அல்லாவிடத்திலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், மார்க்க விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், அதை தான் நீங்க கவனிக்கணும். அப்ப அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு பின்னாடி துன்யால ஆண்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சோதனை இருக்கிறது என்றால் அது பெண்களின் மூலமாக. அப்ப அதன் மூலமாகத்தான் ஹராமான விஷயங்கள்ல ஆண்கள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது, குடும்பங்களுக்கு இடையில பிரிவு பிரச்சனைகள். அதனால் இப்படிலாம் இல்லாம ஒரு பெண் தன்னையும் பாதுகாத்துக் கொண்டு தான் செல்லக்கூடிய குடும்பத்தையும் பாதுகாக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். இக்தியாருல் மர்அதி ஜௌஜஹா மின் தவித்தீனி வ அஹ்லில் குர்ஆன். இப்ப நிறைய இடத்துல நீங்க ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, திருமண சபைகள்ல பெண்கள் நான்கு விஷயங்களுக்காக மனம் முடிக்கப்படுவாங்கிற ஹதீஸ பிரபல்யமா கேட்டிருப்பீங்க. இப்ப பாருங்க, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா ஒரு வித்தியாசமா கொண்டு வருவாங்க பாடம், ஒரு மூமினான பெண் தனக்கு கணவனை எப்படி தேர்ந்தெடுப்பது, அல்லது ஒரு மூமினான பெண்ணுடைய தந்தை தனது மகளுக்கு, அல்லது ஒரு பொறுப்பாளர் தன்னுடைய பொறுப்பில் உள்ளவர்களுக்கு எப்படிப்பட்ட மணமகனை தேர்ந்தெடுப்பது. இந்த அதாவது இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாவுடைய இந்த பாடத்துக்கு விளக்கம் எழுதும் போது இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்ப ஹிஜ்ரி 700 அந்த காலத்தில் எழுதுறாங்க, இதெல்லாம் இன்றைக்கு யார் மக்கள் பார்க்கிறாங்க, எல்லாமே காசின் அடிப்படையிலே அமைந்து விட்டேன்னு சொல்லிட்டு எப்ப எழுதுறாங்க, அந்த காலத்தில் எழுதுறாங்க. அப்ப இன்றைக்கு ஒரு மனிதனுடைய தராதரத்தை முடிவு செய்யக்கூடியது எதுவாக மாறிவிட்டது, காசு பணமாக மாறிவிட்டது. அதே போல ஒரு பெண்ணுடைய இப்ப எந்த விஷயத்துல பார்த்தாலும் காசு பணம் தான் மிகச்சில் இருக்கக்கூடிய ஒரு உலகமாக சைத்தானிய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதிலிருந்து ஒரு முஸ்லிமான பெண் விடுபட்டவளாக இருப்பாள். அப்ப அவளுடைய அந்த தொலைநோக்கு பார்வை, தனக்கு கணவனாக வரக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஹதீஸிலிருந்து பாடம் அமைக்கிறார்கள், ஒரு பெண் தனது கணவனை மார்க்க பற்றுடையவர்களிலிருந்தும் குர்ஆனை மனனம் செய்தவர்களிலிருந்தும் தேர்ந்தெடுப்பாள். அப்ப இதுக்கு இமாம் புகாரி அவர்கள் பாடத்துக்கு தலைப்பு வைக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மூமினான பெண் ஒரு நல்ல மனிதரிடத்திலே சென்று தன்னை திருமணம் முடித்துக் கொள்ள சொல்வது. பாப் அர்துல் மர்அதி நஃப்ஸஹா அலர் ரஜுலி ஸாலிஹ். இப்ப ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, யாரு, அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் சொல்லும் பொழுது பக்கத்தில் அவங்களுடைய மகள் இருக்கிறாங்க. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஜாஅத்தி இம்ராஅத்துன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண் நபி அவர்களிடத்திலே வந்தார்கள். ஜாஅத்தி இம்ராஅத்துன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாலத் யா ரசூலல்லாஹ் ஜிஇது அஹபு லகி நஃப்ஸி. நான் வந்திருக்கிறேன் உங்களிடத்தில், என்னை நான் உங்களுக்கு அன்பளிப்பு செய்தவளாக. அப்ப அந்த பெண் பாருங்க, ரசூலுல்லாஹ் மேல உள்ள முஹப்பத்துல எப்படி வருகிறார்கள், யார் ரசூலுல்லாஹ் நான் உங்களை மனம் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவா எப்படி இருக்கும், உள்டா ஆண்கள் பெண்களிடத்துல கேட்பாங்க, நான் உன்னை மனம் முடிச்சுக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது தந்தை பெண்ணுடைய தந்தை இடத்துல கேட்பாங்க. இங்க எப்படி நடக்குது, உள்டாவா நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள், எல்லா மனைவிமார்களும் நபி அவர்கள் பெண் கேட்டு அனுப்பி, அல்லது அந்த பெண்களுடைய பொறுப்புதாரர்கள் பெண்கள் அதாவது நபி இடத்துல பேசி திருமணம் முடிக்கப்படுச்சு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பெண் வர்றாங்க, ஜி இது அஹபு லகி நஃப்ஸி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபநதர இலைஹா, அந்த பெண்ணை பார்த்தார்கள். ஃபஸஅத நதர ஃபீஹா, அந்த பெண்ணை மேல ஏற இறங்க மேல பார்த்தாங்க. சும்மா தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி தலையை தாழ்த்திக்கிட்டு அவங்க தங்களுக்கு முன்னாடி இருந்த சஹாபாக்கள்கிட்ட பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஃபலம்மா ரஹத்தில் மர்அது அன்னஹு லம் யக்தி ஃபீஹா ஷைஅன் ஜலஸத். அப்ப அந்த பெண் பாக்குறாங்க, என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு கொஞ்ச நேரம் ஓரத்துல நின்று கொண்டிருந்தவங்க அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. ஒரு சத்தியாகிரகணம் பண்ண மாதிரி, ஒண்ணு நீங்க முடிச்சுக்கோங்க அப்பதான் நான் போவேன், இல்லாட்டி இங்கேயே உட்காந்து, அந்த மாதிரி அந்த பெண் உட்காந்துட்டாங்க. இப்ப சபை இப்படியே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்போ ஒரு நபி தோழர் ஃபகாம ரஜுலுன் மின் அஸ்ஹாபி, நபி தோழர்கள் ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு இந்த பெண்ணை மனம் முடிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற விருப்பம் இல்லைன்னா நீங்க எனக்கு மனம் முடிச்சு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, நீ அந்த பெண்ணுக்கு மகனாக கொடுப்பதற்கு என்ன வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அல்லாஹ் மேல சத்தியமா ரசூலுல்லாஹ் என்ற ஒண்ணுமே கிடையாதுங்கிறார். சொல்லும் போது என்ன சொல்லிடுறாரு, அல்லாஹ் மேல சத்தியமா ஒண்ணுமே இல்லைங்கிறார். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படிலாம் சும்மா சொல்லாத, போ வீட்டுல போய் பார், ஏதாவது இருந்தா கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அவருக்கு தான் போறதுக்கு முன்னாடி தெரியுமா வீட்டுல எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ரசூல்லா சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போனாரு, தேடி தேடி பார்த்தாரு, ஒண்ணுமே இல்ல. திரும்ப வந்தார், இல்லா வல்லாஹிமா வஜத்து செய்யா யா ரசூலுல்லாஹ், வீட்டை ஃபுல்லா தேடி தேடி பார்த்தேன், வீட்டு கூரையை தவிர சைடு கீத்தை தவிர ஒண்ணுமே கிடையாது என் வீட்டுல அப்படின்னு திரும்ப வர்றார். சுபஹானல்லாஹ், என்னங்க இருந்திருக்கும் வீட்டுல யா அல்லாஹ். அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, எப்பா உந்துர் வலவு ஹாத்தம மின் ஹதீதின், எங்கேயாவது மூளையில ஒரு இரும்பு மோதிரமாவது கிடக்கான்னு பார்த்துட்டு வைப்பாங்க. அவர் திரும்ப போறார், திரும்ப போயிட்டு வந்து சொல்றாரு, லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ் வலவ் ஹாத்தமம் மின் ஹதீதின், ஒரு இரும்பு மோதிரம் கூட இல்ல அல்லாஹ்வின் தூதரேன்னு வர்றாரு. சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், ஒன்னு செய்யட்டுமா, என் கையில இருக்கு பாருங்க, கட்டிருக்கேன் பாருங்க, அந்த கையில இருக்குது, நான் பாதி போட்டுக்கிறேன், அந்த பாதியை வெட்டி அவங்களுக்கு கொடுத்துருங்கிறாங்க. இப்படி ஒரு போர்வை எதனா அவங்க போத்திருந்தாங்க, அந்த போர்வைய பாதியா கிழிச்சு பாதியை கொடுத்துடும், பாதியை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்பா கிழிச்ச பாதியை வச்சு என்னப்பா செய்யறது, நீனும் பயன்படுத்த முடியாது அவங்களும் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தாரு, இது என்னடா அது வம்பா இருக்குது, இப்படி கேட்டு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவரும் அங்கேயே உட்காந்துக்கிட்டார். அவரும் அங்கேயே உட்காந்துக்கிட்டார். அப்ப அவர் நீயத்து என்ன, எப்படியாவது ரசூல்லாட்ட கல்யாணம் பண்ணிட்டு தான் போறதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அம்மா எப்படி உட்காந்துக்கிட்டாங்க, எப்படியாவது ரசூல்லாட்ட ஒண்ணு ரசூல்லாவை மாப்பிள்ளையா கூட்டிட்டு போகணும் வீட்டுக்கு, இல்லைனா ரசூல்லாவுடைய தோழர்கள் யாரையாச்சும் ஒருத்தர மாப்பிள்ளையா கூட்டிட்டு போனோம் முடிவோட வந்துட்டாங்க. இவர் இந்த பக்கம் உட்காந்துட்டாரு, அவங்களும் அந்த பக்கம் உட்காந்துட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததுக்கு பிறகு சபையை முடிச்சுட்டாங்க. சரி, இனி என்ன வேலை இருக்குது, ரசூல்லா எதுவும் செய்யறதா இருந்தா செஞ்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப போறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க பாப்போம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு கேட்கறாங்க, மாதா மஅக மினல் குர்ஆன், உன்னிடத்தில் குர்ஆனில் எதை நீ மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி. அப்பா என்ன சந்தோஷமான கேள்வி, யார சூழல்லா, எனக்கு இந்த சூரா தெரியும், இந்த சூரா தெரியும், இந்த சூரா தெரியும், அந்த சூரா தெரியும், அவர் பாட்டுக்கு அடிக்கிட்டே போறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உஷாரா இந்த சூராலாம் தெரியுங்க மனப்பாடமா தெரியுமான்னு சொல்லிட்டு. எவ்வளவு உஷாரா இருப்பாங்க நம்மள மக்கள் பாருங்களேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளீனா கேக்குறாங்க, வெறும் சூரா பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தா, அந்த சூரா தெரியும், இந்த சூரா தெரியும், நம்ம ஆளுங்க மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் தெரியும் சூரா, மனப்பாடமா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. யார சூழலா கண்டிப்பா மனப்பாடமா தெரியுங்கிறாப்ல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, செல், இந்த பெண்ணை உனக்கு நான் சொந்தமாக்கி கொடுத்து விட்டேன், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய குர்ஆனுடைய இந்த சூராக்களுக்காக. அப்ப அதை மகரா வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடித்து கொடுத்தார்கள். அப்ப இந்த ஹதீஸிலிருந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், இந்த பாருங்க, முதல் விஷயம், அந்த பெண்ணு எங்கேயாவது ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டு வாசல்ல போய்கிட்டு ஒரு செல்வம் உள்ளவங்களை பார்த்து என்ன கட்டிக்கிங்கன்னு சொன்னிச்சா, சொன்னாங்களா? என்ன அந்த மதினால எவ்வளவு பேர் இருந்தாங்களா இல்லையா, செல்வம் உடையவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, மக்களால் மதிக்கப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய தோட்டம் துறவுகள் உடையவர்கள் இருந்தாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் போய் என்ன கட்டிக்கிங்கன்னு சொன்னிச்சா அந்த பெண்ணு சொல்லல. கண்டிப்பா தெரியும் உம்மத்துல ரசூலுல்லாவோட ஃபகீர் யாருமே இல்லைன்னு சொல்லி. யார் இருந்தார் இந்த உம்மத்துல ரசூலுல்லாவோட ஃபகீர் யார் இருந்தா, ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை வயிறார ரசூலுல்லா சாப்பிட்டது கிடையாது, ரெண்டு நாள் தொடர்ந்து வயிறார பசியார ரசூலுல்லா சாப்பிட்டது கிடையாது, ரெண்டு மாசம் முழுசா ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையும் ரெண்டு மாசமும் அடுப்பு எரிச்சதே கிடையாது, வீட்டுடைய அத்தனை மனைவிமார்களுக்கு சாப்பாடு தண்ணியும் பேரிச்சம்பழம் தான். இப்படிப்பட்ட ஒரு வறுமையில் உள்ளவரை அந்த பெண் தேடி வந்ததற்கு என்ன காரணம், அல்லாஹ்வுடைய தீ, எனக்கு ரசூல்லா கிடைச்சா போதும். அப்ப பொதுவா பெண்கள் என்ன விரும்புவாங்கன்னு சொன்னா, காசு உள்ளவங்களை விரும்புவாங்க, பணம் உள்ளவங்களை விரும்புவாங்க, பதவி உள்ளவங்களை விரும்புவாங்க, ஏன்னா அது இயற்கை, சுகமான வாழ்க்கை வாழலாம். இப்ப ஒரு ஏழை வீட்டுக்கு போனா என்ன செய்யறது, எல்லா வேலையும் நம்மளே செய்யணும். ஆனா ஒரு பணக்கார வீட்டுக்கு போனா துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆளு, அப்புறம் வந்து துணி அயன் பண்றதுக்கு ஒரு ஆளு, வீடு கூட்டுறதுக்கு ஒரு ஆளு, சமைக்கிறதுக்கு ஒரு ஆளு, இதெல்லாம் பெண்கள் பொதுவாக விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்களா, விரும்புவாங்க ஆனா விரும்பக்கூடாது. அப்படி விரும்பினதுனால தான் இன்னைக்கு நம்ம பெண்கள் எல்லாம் மருந்து டப்பாவை கையோடய கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க, தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க, எல்லாத்துக்கும் நோய், எல்லாத்துக்கும் பிரச்சனை. இப்ப நம்ம விஷயத்துக்கு வரும். இதுதான் பெண்களுடைய பொதுவான விருப்பமா இருக்கும். வசதியான ஒரு வீட்டில் போயிட்டோம்னா நம்ம வசதியா இருக்கலாமே, ராகத்தா இருக்கலாம் சொல்லிட்டு. ஆனா பாருங்க, இமாம் புகாரி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், சஹாபிய பெண்மணிகளை நமக்கு உதாரணமாக இங்கே எடுத்து வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் இல்லாத கஷ்டமா சொல்லுங்க பார்க்கலாம். மஸ்ஜித் நபவிக்கு விருந்தாளி வந்தா முதல்ல சாப்பாடு எங்க இருந்தா வரும், நபியுடைய மனைவிமார்கள் வீட்டில இருந்தான். அங்க எதுவுமே இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரே சத்தியமா எங்க வீட்டில் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாதான் அன்சாரிகள்ட்ட கேட்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் வீட்டுக்கு ஒரே ஒரு கப்பு பால் வந்தாலும் கூட, ரெண்டு ரொட்டி வந்தாலும் கூட முதல்ல அஸ்ஹாபு சுஃபா ஏழைகளுக்கு பங்கு வச்சுட்டு மிஞ்சினா சாப்பிடுற குடும்பம் தான் யாருடைய குடும்பம், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம். அப்ப இவர் வீட்டுக்கு போனா கண்டிப்பா ஃபக்கீரா ஏழையா தான் வாழணும். உடுத்துறதுக்கு கூட ஒழுங்கா துணி இருக்காது, சாப்பிடுறதுக்கு ஒழுங்கா உணவு இருக்காது, இருக்கிறதுக்கு கூட வசதியான வீடு இல்லைன்னு தெரிந்து கொண்டும் அந்த பெண்மணி தேடி வந்தாங்களே எதற்காக வேண்டி, ரசூலுல்லாஹ் தீனுடையவர்கள். அதுக்கு பிறகு சரி ரசூலுல்லாஹ் கிடைக்கல, திரும்ப போயிட்டாங்களா, இல்ல நபியுடைய சபையிலிருந்து ஒரு தீனுடையவரை அழைத்து செல்ல வேண்டும், அவரோடு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பெண் உட்கார்ந்துட்டாங்க. அப்ப அந்த பெண்மணி எப்ப குர்ஆனை கொண்டு அந்த பெண்மணிக்கு மஹர் கொடுக்கப்பட்டு அந்த பெண் மனம் முடித்து வைக்கப்படுறாங்களோ, ரொம்ப சந்தோஷமா அந்த மணமகனை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இது நம்ம பார்க்கணும். அடுத்த சில விஷயங்களை சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை ஒட்டி இப்ப பாருங்க, பெரும்பாலும் இன்றைக்கு என்ன, அதாவது உங்களுக்கு வந்து திருமண உறவு பார்க்கப்படும் போது முதல்ல என்ன பாக்குறாங்க, பொண்ணை விட பணக்காரரா இருக்கிறாரா, பொண்ணை விட டிகிரி கூட இருக்குதா, பெண் வீட்டை விட வசதியான வீடா இருக்குதா, இவங்கள்ட்ட உள்ள காரை விட பெரிய கார் இருக்குதா. இதுதான் பொதுவாக ஒவ்வொரு பொறுப்பாளரும் தனது பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு மணமகனை தேர்ந்தெடுக்கும் போது அளவுகோலா பாக்குறாங்க. அப்படி பார்க்கப்படுறதுனால இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த சமூக சீர்கேடுகள், மன உளைச்சல்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லாதவை. அந்த அளவுக்கு ஒரு குழப்பம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். எப்ப பொருத்தம் என்பது அல்லது தேர்ந்தெடுத்தல் என்பதனுடைய அளவுகோல் தவறாக ஆக்கப்பட்டது போது. அப்ப அதனாலதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு இன்னொரு பாடத்தில் அவங்க கொண்டு வரும் பொழுது பாப் அல் அக்ஃபா ஃபித்தீன், அதாவது பொருத்தம் என்பது மார்க்கத்தில் பார்க்கப்பட வேண்டும், அதுதான் பொருத்தம். பணப்பொருத்தம் என்பதோ, வசதி என்பதோ, அல்லது தொழில் என்பதோ இஸ்லாமிய மார்க்கத்தில் பார்க்கப்படக்கூடாத ஒரு பொருத்தம் அது. ஆனா இன்னைக்கு எப்படி மாறிடுச்சிங்க, எப்படி மாறிடுச்சு, எப்படி மாறி சொல்லுங்களேன் ஏதாச்சும் கொஞ்சம். அதுதான் பொருத்தத்தின் அளவுகளாக மாறிவிட்டது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போங்க, சில ஊர்களில் வந்து ஊர் ஒரு பொருத்தம், புரியுதா, ஊர் ஒரு பொருத்தம்னா என்ன, அந்த ஊர் மாப்பிள்ளைக்கு தான் கட்டி கொடுப்பாங்க, அந்த ஊர் பொண்ணுக்கு தான் கட்டி கொடுப்பாங்க. தலைகீழ நின்னா கூட என்ன, மக்கால இருந்து இமாமே வந்து பொண்ணு கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை காசு இருக்குன்னு கொடுத்தா கொடுப்பாங்களா இருக்கும், அது வேற விஷயம். அப்ப ஊர், இன்னும் சில ஊர்களில் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் மேல போய் அந்த தெருவில் இருக்கும், ஊர் மட்டும் போதாது, அந்த தெரு மாப்பிள்ளையா இருக்கிறாரா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்படிலாம் இருந்தாதான் அடுத்ததே பேசுவாங்க, பொருத்தமான மாப்பிள்ளையா, நம்ம தகுதியா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உண்மையிலே சொல்ல போனா, அதாவது நம்ம இறங்கி சொல்றதா இருந்தா தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, சின்னமா அது இங்க சொல்ல வேணாம். அப்ப அவ்வளவு அடுத்தமா இங்க சொல்றாங்க, அல் அக்ஃபா ஃபித்தீன், பொருத்தங்கள், பொருத்தமுடையவர்கள் தீன் விஷயத்திலே பார்க்கப்பட வேண்டும், இதுல அல்ல செல்வத்தின் விஷயத்துல. அப்ப சொல்லிட்டு ரெண்டு விஷயங்களை இங்க மறுக்கிறாங்க. ஒன்னு என்ன, காசின் அடிப்படையில் பரம்பரையின் அடிப்படையில், இந்த ரெண்டுமே பார்க்கப்படக்கூடாத பொருத்தம். ஆனா ஏனோ முஸ்லிம்களும் அந்த ரெண்டு நோய்களுக்கும் தங்களை ஆட்படுத்திக் கொண்டார்கள். இப்ப அந்த பாடத்தை பாருங்க, அல் அக்ஃபா ஃபித்தீன், அதுல சூரத்துல் ஃபுர்கான் 25வது வசன அத்தியாயத்தினுடைய 54வது வசனத்தை இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். وَهُوَ الَّذِي خَلَقَ مِنَ الْمَاءِ بَشَرًا فَجَعَلَهُ نَسَبًا وَصِهْرًا وَكَانَ رَبُّكَ قَدِيرًا. அல்லாஹ் சொல்றான், அந்த இறைவன் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் தான் தண்ணீரிலிருந்து மனிதனை படைத்தான். அந்த மனிதனை நசபாக, இரத்த உறவாகவும், சம்பந்த உறவாகவும் அவன் ஆக்கினான். அதாவது ஆண் குழந்தையை கொடுக்கலாம், பெண் குழந்தையை கொடுக்கலாம், ஆண் குழந்தையின் மூலமாக என்ன உறவு வருது? அடுத்தடுத்து வாரிசுகளுடைய இந்த இரத்த உறவு வருது. பெண் குழந்தையின் மூலமாக சம்பந்த உறவு வருது. பெண்ணை கட்டி கொடுத்துறாங்க, அப்ப அங்கிருந்து மருமக வர்றாரு, பெண் கட்டி கொடுத்த வகையில் அவங்களுடைய மாமனார் மாமியார், இந்த மாதிரி உறவுகளை அவன் தான் ஏற்படுத்தினான். வக்கான ரப்புக கதீரா, உங்களது இறைவன் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். அப்ப சொல்றாங்க இமாம் அவர்கள், கொஞ்சம் இந்த வசனத்தை சிந்திச்சு பாருங்க, எல்லாரும் அதே தண்ணியிலிருந்து படைக்கப்பட்ட ஆண்கள் பெண்கள் தான்ப்பா, எதை வச்சப்பா நீ வித்தியாசம் காட்டுவாய்? இந்த அக்கிரமக்கும் ஐந்தல்லாகி அத்தாக்கும். அப்ப பிறப்பை வைத்தோ பொருளாதாரத்தை வைத்தோ செல்வத்தை வைத்தோ பொருத்தம் பார்ப்பது என்பது கிடையாது, அது இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை. அல்லாஹு தாலா அவனுடைய விதியின் அடிப்படையிலே ஆணாக பெண்ணாக படைத்திருக்கிறான். யாரை எங்கே படைக்க வேண்டுமோ அங்கே அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்ப அந்த அடிப்படையில பொருத்தம் பார்க்கப்படக்கூடாது. அப்ப பொருத்தம் எங்க பார்க்கணும் என்பதற்கு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா உடைய ஒரு அறிவிப்பை கொண்டு வராங்க. அந்த அறிவிப்பு கொஞ்சம் நம்ம விளக்கமா பார்ப்போம். அந்த அறிவிப்புல என்ன வருது அப்படின்னு சொன்னா, மேர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி பேசணும். அந்த ஜுபைருடைய மகளார் தான் துபாஆ என்ற ஒரு பெண். அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஏற்பாடெல்லாம் பார்த்த உடனே, துபாஆ ஹஜ் செய்ய போறீங்களா நீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஆமா ஆசையா தான் இருக்கு, ஆனா எனக்கு ரொம்ப நோயா இருக்குது, உடல் ஆரோக்கியமா இல்லையே, நான் எப்படி போறது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பரவாயில்ல அதுல என்ன இருக்கு, ஹஜ்ஜி வஷ்தரி துய் وقولي اللهم محلي حيث حبستني ஹஜ் செய்யங்க, ஹஜ்ஜுக்கான நீ தூங்க, யா அல்லாஹ் எங்க எனக்கு முடியாம போயிடுதோ அங்க நான் இஹ்ராம் விட்டுருவேன், அப்ப நீங்க குற்றம் பிடிக்கப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி யா ரசூலல்லா அப்படின்னு அந்த துபா சொல்லிடுறாங்க. இப்ப பாருங்க, இந்த துபா பின்து ஜுபைர், இங்க பேர்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இவங்க யாருடைய மகள், ஜுபைர். ஜுபேர் யாருடைய மக, யாரு இவங்க? ஜுபேர் அஷரத்துல் முபஷரால ஒருத்தங்க. இன்னொரு வகையில் இவங்க எப்படி வர்றாங்க, எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா வர்றாங்க, ஜுபைர் பின்து ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப், சரிங்களா, குரைஷி வம்சத்தை சேர்ந்தவர்கள். அப்துல் முத்தலிபுடைய மகனார் ஜுபைருடைய மகன். அப்ப ரசூலுல்லாவுடைய ரொம்ப க்ளோசஸ்ட் ஃபேமிலிங்க. இன்றைக்கு ஒண்ணுமே இல்லாம ஒரு கூட்டத்தனை சாதாத்து அஷ்ராஃப்னு சொல்லிட்டு இருக்கு. எத்தனையோ 1400 வருஷத்துக்கு அதுவும் இந்தியால லிஸ்ட் வச்சிருக்காங்களா, யார்ட்டையும் காட்ட மாட்டாங்களா ரகசியமா, முதல்ல பைய செஞ்சு கொடுத்தோன்னு தான் காட்டுவாங்களா. இப்ப ரசூல், அதாவது முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப், இவங்க யாரு, துபாஆ பின்து ஸுபைர் இப்னு அப்துல் முத்தலிப். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொந்த சாச்சாவுடைய மகள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குலத்து பெண்ணு இமாம் புகாரி இதை எழுதிட்டு என்ன எழுதுறாங்க பாருங்க, வக்கான தஹ்தல் மிக்தாத் இப்னில் அஸ்வதி. நீ பாருங்க, வக்கான தஹ்தல் மிக்தாத் இப்னில் அஸ்வதி. இந்த துபாஆ அவர்கள் யாருடைய மனைவியாக இருந்தார்கள் என்றால், மிக்தாத் இப்னு அஸ்வதுடைய மனைவியாக இருந்தார்கள். சரியா, இப்ப நம்ம போவோம். இந்த மிக்தாத் யாருங்க அப்படின்னு சொன்னா, இவரு அதாவது பனு ஸுஹ்ரா குடும்பத்தை சேர்ந்து, அதாவது போர்ல கைதியாக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதர். இவருடைய மூதாதைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த இவங்க பனு கிந்தா குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்க வந்து ஜுஹர், அதாவது பனு ஸுஹ்ரா குடும்பத்தோட சம்பந்தம் உள்ளவங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் இடையில அந்த வம்ச உயர்வு தாழ்வுன்னு பாத்தீங்கன்னா, இந்த குரேஷி வம்சத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு குடும்பம் அந்த மாதிரி ஆகும். ஆனா இவருடைய சிறப்புன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, முதன் முதலாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் ஒருத்தர், இரண்டாவது பத்ர் போர்ல கலந்து கொண்டவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எல்லா போர்லையும் கலந்துகிட்டவர். இவர் கலக்காத போரே கிடையாது, குறிப்பா பதில் போர்ல குதிரையை, அதாவது குதிரை வீரர்களை இவரை தவிர வேற யாருமே கிடையாது. பதில் போர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க, நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு மிக்தாத் திரும்ப திரும்ப எழுந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே கடல்ல குதிக்க சொல்றீங்களா, தயார். மலையில இருந்து உழுவ சொல்றீங்களா, தயார் அப்படிங்கிறாங்க. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப கேக்குறாங்க. அப்பதான் அன்சாரிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க வந்து அன்சாரிகள்கிட்ட பதில எதிர்பார்க்கறீங்களா அப்படின்னு சொல்லி அன்சாரிகள் பதில் சொல்றாங்க. அப்ப இங்க என்ன விஷயத்தை இங்க பாக்குறாங்கன்னு சொன்னா, இமாம் புகாரி அவங்க ஒன்று, இவ்வளவு உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு ஒரு பரம்பரை அறியப்படாத ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு சஹாபியை தனக்கு கணவனாக தேர்ந்தெடுக்கிறார்கள். எதற்காக வேண்டி? அவருடைய சிறப்புக்காக வேண்டி. பத்ருல கலந்துகிட்டவர், உஹதுல கலந்துகிட்டவர், ரசூலுல்லாவுடைய பழைய சாபிக்குனல் அவ்வலூன் என்ற அந்த தோழர்களிலே உள்ளவர்.